திரையாலயம் அருமையான ஓவியம், இறைவன் உரையும் காவியம், இறைவன் உரையும் காவியம், இணைவோம் அவரின் இல்லறம் ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம். ஆலய மணியே அவர் குரலாம், அழைக்கும் இறைவன் தரும் ஒளியாம். ஆலய மணியே அவர் குரலாம், அழைக்கும் இறைவன் தரும் ஒளியாம். பீடமே அன்பின் பிரசன்னமாம், பீடமே அன்பின் பிரசன்னமாம். பிரசன்னம் 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 ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம்.
ஆண்டவர் கூறுகிறார், நான் துன்பங்களின் எண்ணங்களை அல்ல அமைதியின் எண்ணங்களையே எண்ணுகிறேன்.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே
ஆமே.
நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம்மாவோடும் இருப்பதாக.
கிறிஸ்து இயேசுவில் என் அன்புக்குரிய இறைப்பிள்ளைகளே, துன்பங்களை அல்ல நம்முடைய அமைதியின் வழியை நோக்கி வழி நடத்துவதில் ஆண்டவர் கண்ணும் கருத்துமாய் இருக்கிறார். நம்மை தாங்கி பிடிக்கிற தேவன், நம்முன் உடன் பயணிக்கிற தேவன். இந்த நாளில், இந்த காலை பலியில ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் இந்த நல்ல நாளில், சக்கையுவை அழைத்தது போல நம்மையும் வாழ்க்கையின் தவறுகிற ஒவ்வொரு தருணத்தையும் அழைக்கிறார். அழைக்கின்ற தேவன் நம்மோடு உடன் பயணிக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு இந்த பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். ஆண்டவரிடம் நம்மை ஒப்பு கொடுத்து இந்த பாடல் வழியாக இறையருள் வேண்டுவோம்.
மகனே கலங்காதே, மகளே திகையாதே. மகனே கலங்காதே, மகளே திகையாதே. காக்கும் தேவன் நான் உன்னோடு இருக்க பயமுனக்கேன் மகனே, பயமுனக்கேன் மகளே. மகனே கலங்காதே, மகளே திகையாதே. வியாதிகள் வருத்தமோ கவலையோ கண்ணீரோ,
வியாதிகள் வருத்தமோ கண்ணீரோ.
சுகமாக்கும் தேவன் நான் இருக்கின்றேன் பயமுனக்கேன் மகனே, பயமுனக்கேன் மகளே. மகனே கலங்காதே, மகளே திகையாதே.
எல்லாம் உள்ள இறைவனிடமும்,
சகோதர சகோதரிகளே உங்களிடமும், நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானக தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
இல்லாமல் இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
ஆமீன்.
ஜெபிப்புமாக. ஆண்டவரே, எங்கள் இறைவா, உம்மீது நாங்கள் கொண்டுள்ள பற்றன்பில் எப்போது மகிழ்ந்திருக்க உம்மை வேண்டுகிறோ. ஏனெனில் அனைத்து நன்மைகளுக்கும் ஊற்றாகிய உமக்கு நாங்கள் என்றும் பணிபுரிவதா. முடிவில்லாத முழுமையான மகிழ்வை பெற்றுக்கொள்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ.
முதல் வாசகம். இப்போது என் உயிரை ஆண்மையுடன் கையளிப்பதன் மூலம் என் முதுமைக்கு நான் தகுதி உடையவன் என மெய்ப்பிப்பேன். மக்கபேயர் 2:1 வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 18-31. அந்நாட்களில் தலை சிறந்த மறைநூல் அறிஞரில் ஒருவரும் வயதில் முதிர்ந்தவரும் மாண்பிரு தோற்றமும் உடையவருமான எலையாசர் பன்றி இறைச்சியை உண்ண தம் வாயை திறக்குமாறு கட்டாயப்படுத்தப்பட்டார். ஆனால் அவர் மாசுபடிந்தவராய் வாழ்வதை விட மதிப்புடையவராய் இறப்பதை தேர்ந்து கொண்டு இறைச்சியை வெளியே துப்பிவிட்டு தாமாகவே சித்திரவதை கருவியை நோக்கி சென்றார். உயிர்மேல் ஆசை இருப்பினும் திருச்சட்டம் விளக்கியிருந்த பண்டங்களை சுவைத்தும் பாராமல் தள்ளிவிட துணியும் எல்லோருமே இவ்வாறே செய்ய வேண்டும். சட்டத்துக்கு எதிரான அந்த பழி விருந்துக்கு பொறுப்பாயிருந்தவர்கள் அவரோடு கொண்டிருந்த நீண்ட கால பழக்கம் காரணமாக அவரை ஒதுக்கமாக அழைத்து சென்று அவர் உண்ணக்கூடிய இறைச்சியை அவரே தயாரித்து கொண்டு வருமாறும் மன்னன் கட்டளையிட்டபடி பழியிட்ட இறைச்சியை உண்பது போல் நடிக்குமாறும் அவரை தனிமையில் வேண்டிக் கொண்டார்கள். இவ்வாறு செய்வதால் அவர் சாவில் நின்று காப்பாற்றப்படுவார் என்றும் அவரோடு அவர்கள் கொண்டிருந்த பழைய நட்பின் காரணமாக மனித நேயத்தோடு நடத்தப்படுவார் என்றும் அவர்கள் எண்ணினார்கள். ஆனால் இளையாசர் தமது வயதுக்குரிய தகுதிக்கும் முதுமைக்குரிய மேன்மைக்கும் நரை முடிக்கும் உரிய மாண்புக்கும் சிறு வயது முதல் தாம் நடந்திருந்த மாசற்ற வாழ்க்கைக்கும் கடவுள் கொடுத்திருந்த திருச்சட்டத்திற்கும் ஏற்றபடி மேலான முறையில் உறுதி பூண்டவராய் உடனே தமது முடிவை தெரிவித்து தம்மை கொன்றுவிடுமாறு கூறினார். அவர்கள் தொடர்ந்து இவ்வாறு நடிப்பது எனது வயதுக்கு ஏற்றதல்ல, ஏனெனில் 90 இளையாசர் அந்நியருடைய மறையை ஏற்றுக்கொண்டு விட்டார் என இளைஞர்கள் பலர் எண்ணக்கூடும். குறுகிய நிலையில்லாத வாழ்வுக்காக நான் இவ்வாறு நடிப்பேனாயில் என் பொருட்டு அவர்கள் நெறி பிறல நேரிடும். அவ்வாறு நேரிட்டால் அது என் முதுமையை நானே களங்கப்படுத்துவதும் இழிவுபடுத்துவதும் ஆகும். மனிதரின் தண்டனையில் நின்று நான் தற்காலிகமாக விடுபட்டாலும் உயிரோடு வாழ்ந்தாலும் இறந்தாலும் நான் எல்லாம் வல்லவருடைய கைக்கு தப்ப முடியாது. ஆகவே இப்போது என் உயிரை ஆண்மையுடன் கையளிப்பதன் மூலம் என் முதுமைக்கு நான் தகுதி உடையவன் என மெய்ப்பிப்பேன். மதிப்புக்குரிய தூய சட்டங்களுக்காக விருப்போடு பெருந்தன்மையோடும் எவ்வாறு இறப்பது என்பதற்கு ஓர் உரிய எடுத்துக்காட்டை விட்டு செல்வேன் என்றார். இதெல்லாம் கூறி முடிந்ததும் அவர் சித்திரவதை கருவியை நோக்கி சென்றார். சற்று முன் அவரை கனிவோடு நடத்தியவர்கள் இப்போது கல் நெஞ்சராய் மாறினார்கள். ஏனெனில் அவர் கூறியது அவர்களுக்கு மடமையாக தோன்றியது. அடிபட்டதால் இறக்கும் தருவாயில் இருந்தபோது அவர் அழுது புலம்பி, நான் சாவினின்றி விடுவிக்கப்பட்டிருக்கலாம் என்றாலும் அடியினால் என் உடலில் ஏற்படும் கொடிய துன்பங்களை தாங்கிக் கொள்கிறேன். ஆண்டவருக்கு நான் அஞ்சுவதால் என் உள்ளத்தில் மகிழ்ச்சியோடு இவற்றை ஏற்றுக்கொள்கிறேன். ஆண்டவர் தம் தூய ஞானத்தால் இவற்றையெல்லாம் அறிகிறார் என்றார். இவ்வாறு இளையாசர் உயிர் துறந்தார். அவருடைய இறப்பு இளைஞர்களுக்கு மட்டுமல்ல, அவருடைய நாட்டு மக்கள் அனைவருக்குமே சான்றாமைக்கு எடுத்துக்காட்டாகவும் நற்பண்புக்கு அடையாளமாகவும் விளங்கியது. ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. நீங்கள் அனைவரும் சொல்ல வேண்டிய பதிலுரை, ஆண்டவரே எனக்கு ஆதரவு, ஆண்டவரே எனக்கு ஆதரவு. ஆண்டவரே எனக்கு ஆதரவு, ஆண்டவரே எனக்கு ஆதரவு. ஆண்டவரே என் எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, என்னை எதிர்த்து எழுவோர் எத்தனை மிகுந்து விட்டன. கடவுள் அவனை விடுவிக்க மாட்டா என்று என்னை குறித்து சொல்வோ பாட. ஆண்டவரே எனக்கு ஆதரவு. ஆயினும் ஆண்டவரே நீரே என்னை காக்கும் கேடயம், நீரே என் மாட்சி, என்னை தழனிமிர செய்பவரும் நீரே. நான் உரத்த குரலில் ஆண்டவரிடம் அன்றாடுகிறேன், அவர் தமது திருமலையிலிருந்து எனக்கு பதில் அளிப்பார். ஆண்டவரே எனக்கு ஆதரவு. நான் படுத்துறங்கி விழித்தேழுவேன், ஏனெனில் ஆண்டவரே எனக்கு ஆதரவு. என்னை சூழ்ந்திருக்கும் பல்லாயிரம் பகைவருக்கு நான் அஞ்ச மாட்டேன், ஆண்டவரே எழுந்தருளும் என் கடவுளே என்னை மீட்டருளும். ஆண்டவரே எனக்கு ஆதரவு. ஆண்டவரே எனக்கு ஆதரவு.
Hallelujah, hallelujah.
கடவுள் நம் மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்காக கழுவாயாக அனுப்பினா. அல்லேலூயா 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உன் ஆன்மாவோடும் இருப்பாராக.
புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
லூக்கா நற்செய்தி 10வது அதிகாரம் இறை வார்த்தைகள் 1 முதல் 10 முடிய. அக்காலத்தில் இயேசு எரிக்கோவுக்கு சென்று அந்நகர் வழியே போய்க் கொண்டிருந்தார். அங்கு சக்கேயு என்னும் பெயருடைய செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் வரி தண்டுபவருக்கு தலைவர். இயேசு யார் என்று அவர் பார்க்க விரும்பினார். மக்கள் திரளாய் கூடியிருந்ததால் அவரை பார்க்க முடியவில்லை. ஏனெனில் சக்கேயு குட்டையாயிருந்தார். அவர் முன்னே ஓடிப்போய் அவரை பார்ப்பதற்காக ஒரு காட்டு அத்தி மரத்தில் ஏறிக்கொண்டார். இயேசு அவ்வழியேதான் வரவிருந்தார். இயேசு அந்த இடத்திற்கு வந்தவுடன் அன்னார்ந்து பார்த்து அவரிடம், சக்கேயு விரைவாய் இறங்கி வாரும், இன்று உமது வீட்டில் நான் தங்க வேண்டும் என்றார். அவர் விரைவாய் இறங்கி வந்து மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்றார். இதை கண்ட யாவரும், பாவியிடம் தங்க போயிருக்கிறாரே இவர் என்று முணுமுணுத்தனர். சக்கேயு எழுந்து நின்று, ஆண்டவரே, என் உடைமைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். இவர் மீதாவது பொய்க்குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் நான் அதை 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவரிடம் கூறினார். இயேசு அவரை நோக்கி, இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. ஏனெனில் இவரும் ஆபிரகாமின் மகனே. இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார் என்று சொன்னார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்து இயேசுவில் என் அன்பிற்கும் பாஸ்தருக்கும் இனிய அருமையான இறைப்பிள்ளைகளே, மீண்டுமாக இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நாம் சிந்திக்க காத்திருக்கிறோம். விவிலியத்தை ஒவ்வொரு முறையும் வாசிக்கிற பொழுது புதிய புதிய வெளிச்சங்கள் நமக்கு கிடைக்கிறது. அது குருவானவருக்கு மட்டுமல்ல, நம்பிக்கையோடு ஆண்டவருடைய வார்த்தை உயிருள்ளது என்று நினைத்து உள்ளத்தில் ஏற்று வாசிக்கிற எல்லாருக்குமே ஒரு புதிய புதிய வெளிச்சம்தான். யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கு வந்து நம்ம வந்து சக்கையுடைய அழைப்பை பற்றி நம்ம வாசிக்க போகிறோம். இந்த ஒரே ஆண்டிலே சக்கையுடைய வாசகம் பல முறை வந்திருக்கலாம். நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் இந்த சக்கையுடைய பகுதியவே நீங்கள் வாசிச்சிருக்கலாம். ஒவ்வொரு முறையும் வாசிக்கிற பொழுது புதிய புதிய வெளிச்சங்கள், புதிய புதிய சிந்தனைகள், புதிய புதிய வெளிப்பாடுகளை ஆண்டவர் நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார். அதனால தான் வார்த்தை உயிர் உள்ளது அப்படின்னு சொல்கிறோம். உயிர் என்பது இயங்கக்கூடியது. உடலில் உள்ள செருக்கள் எல்லாம் எப்படி இயங்கிக்கிட்டே இருக்குதோ, உயிருள்ள அனைத்தும் எப்படி இயக்க நிலையில் இருக்கிறதோ, அதுபோல விவிலியமும் ஒரு இயக்க நிலையில் இருக்கிறது. ஏனென்றால் அதில் உள்ளது உயிருள்ள வார்த்தை. உயிருள்ள வார்த்தையை அடக்கி இருப்பது தான் விவிலியம். அப்போ அந்த ஒரு சிந்தனையோடு இன்றைக்கு நாம் இந்த சக்கையுடைய வாழ்க்கை நமக்கு என்ன பாடத்தை சொல்கிறது என்பதை ஒரு பார்வையில் சிந்திக்கலாம் என்று அழைக்கிறேன். அடிப்படையில் எனக்கு ஒரு கேள்வி. நம்மோடு வாழ்கிற பலர் பாவத்தோடு இருக்கிறார்கள் அல்லது பாவம் செய்கிறார்கள். அவர்களெல்லாம் பார்த்து நம்ம ஒரு கேள்வி கேட்போம், இவர்கள் பாவத்தில் இருப்பதற்கு காரணம் என்ன? நீங்களே யோசிச்சு பாருங்க, என்ன காரணமாக இருக்கலாம்? ஒன்று, அவர்கள் நிர்பந்திக்கப்படலாம். ஒன்று. ரெண்டாவது, ஒரு தவறை திருப்பி திருப்பி செய்கிற பொழுது அது அவங்களுக்கு பழகி போயிடும். அது பாவம் என்கிற உணர்வே இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு சில நேரங்களில் ஏதாவது ஒரு லாப நோக்கத்துக்காக அவர்கள் பாவம் செய்வதாக இருக்கலாம். ஒரு சில பேர் இயலாமை, அந்த இயலாமை அவர்களை பாவம் செய்ய தூண்டலாம். இதெல்லாம் ஏற்றுக்கிறக்கூடிய ஒன்று தான். இன்னொரு காரணம் இருக்குது. இன்றைக்கி நிறைய பேர் தவறுகளில் மீண்டும் மீண்டுமாக இருப்பதற்கும் அல்லது பாவ வாழ்க்கையிலேயே உழண்டு கிடப்பதற்கும் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த சமூகம் பாவியை குறித்தும் பாவத்தை குறித்தும் கொண்டிருக்கிற முற்சார்பு எண்ணம். இதை நான் அடித்து சொல்லுவேன். ஒரு சமூகம் ஒரு மனிதனை குறித்து அவன் செய்த பாவத்தை குறித்து கொண்டிருக்கிற முற்சார்பு எண்ணம் தான் அவனை அவற்றிலிருந்து எழுந்து முடியாமல் மீண்டுமாக அவற்றுக்குள்ளேயே விழுந்து கிடக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழலுக்கு தள்ளுகிறது. எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவம், எங்களுடைய மறை மாவட்டத்தில் புரசடை உடைப்பு அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்துல ஒரு திறந்த வெளி சிறைச்சாலை இருக்கிறது. நான் சின்ன ஃபாராக இருக்கும்போது அங்கே ஒரு முறை போயிருந்தேன். இப்போ போகும்போது அங்கே இருக்கிற கைதிகள் எல்லாருமே விடுதலைக்காக காத்திருக்கக்கூடிய மக்கள், பல ஆண்டுகள், 15 ஆண்டு 16 ஆண்டு ஆயுள் தண்டனை அனுபவித்தவர்கள், அல்லது இரட்டை ஆயுள் தண்டனை அப்படி அனுபவிக்கிறவங்கெல்லாம் அந்த இறுதி காலத்தில் நன்னடத்தையின் காரணமாக ஒரு 2 வருஷம் இருந்துட்டு அவங்க வீடுகளுக்கு அல்லது தன்னுடைய வாழ்விடத்தை நோக்கி போகக்கூடிய நிலையில் இருக்கிற அந்த மக்கள் வாழுகிற இடம் தான் திறந்த வெளி சிறைச்சாலை என்று அதை சொல்லுவார்கள். இப்போ போயிருக்கும் போது எனக்கு ஒரு நண்பரை பார்த்து பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்தது. அப்போ அவருடைய பேசுகிற பொழுது அவர் சொன்னார், பிரதர் அவர் சொன்னார், சாமி நான் இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு, இந்த சிறையை விட்டு போவதற்கு நான் விரும்பவில்லை என்று சொன்னார். என்னென்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும் போது சொன்னார், கொஞ்சம் நாளைக்கு முன்பாக நான் பரோலில் வீட்டுக்கு லீவுக்கு போயிருந்தேன். போயிருக்கிற பொழுது நான் செய்த பாவத்தை குறித்து அல்லது நான் செய்த குற்றத்தை குறித்து நானே நொந்து வேதனைப்பட்டு ஒரு விதத்தில் ஏன் வாழுகிறேன் என்கிற விரத்தியோடு வாழுகிற பொழுது, இல்லை என் குழந்தைகளுக்காக என் பிள்ளைகளுக்காக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் அவங்கள பார்க்கலான்னு ஊருக்கு போயிருந்தேன். ஆனால் இந்த ஊரார் என்னை பார்த்த விதம் இன்றும் என்னை அதே குற்றவாளித்தன்மையில்தான் வைத்து என்னை பார்க்கிறார்கள் என்று சொன்னார். அதனால் நான் மீண்டுமாக ஊருக்கு போய் நான் வாழ வேண்டுமா என்கிற ஒரு வருத்தம் எனக்குள் இருக்கிறது. பேசாமல் நான் இங்கே இருந்து விடலாம் போல இருக்கிறது என்று அந்த நண்பர் சொன்னார். இது உண்மையிலும் உண்மை, இது உண்மையிலும் உண்மையான காரியம். யோசிச்சு பாருங்க, இந்த காரியத்தை நம்ம பல நேரம் நாம் செய்திருப்போம். முற்சார்பு எண்ணத்தோடு ஒருவர் செய்த காரியத்தை மனதில் வைத்து கொண்டு, அல்லது இந்த தவறை செய்பவர் இப்படித்தான் காலம் புறாம் இருப்பார், இவர் இதிலிருந்து மீண்டு வருவதற்கு வாய்ப்பு இல்லை, ஒருவேளை அவர் நல்லவராக தன்னை உருவகப்படுத்தி அல்லது தன்னை நல்லவராக தன்னை மாற்றிக்கொண்டாலும் கூட அவர் நடிக்கிறார் என்று தான் நாம் சொல்வோம். அவர் வேடமிடுகிறார், அவர் வேஷம் போடு தெரிகிறார் அப்படின்னு நாம் எத்தனை பேரை சொல்லியிருக்கிறோம். அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஆண்டவர் இந்த சக்கையுடைய அழைப்பு மூலமாக ஒரு அருமையான பதிலை தருகிறார். நம்ம ஊர்ல, நம்ம தெருவுல, நம்ம அன்பியத்துல, நம்ம பங்குல, நாம பணி செய்கிற இடத்துல எத்தனை பேர் இந்த முற்சார்பினத்தோட நம்ம பார்த்துருக்கிறோம். ஆனா கிறிஸ்தவன்ற பேரோட பார்க்கிறோம், அதான் ரொம்ப அசிங்கம். ஒரு மாற்று சமூகத்தவரோ அல்லது கிறிஸ்துவை அறியாத ஒருவர் அப்படி இருக்கிறார் அப்படின்னு சொன்னா ஓகே, நம்ம ஏற்றுக்கலாம் வச்சுக்கோங்களேன். ஆனால் நாம் ஏற்றிருக்கிற நம்முடைய தலைவர் அந்த முற்சார்பினத்தை உடைத்த ஒரு மனிதர், பாவி என்று சொல்லி அந்த விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை கொண்டு வந்து வருகிற பொழுது அவர்கள் எல்லாரும் அந்த முற்சார்பினத்தோடு தான் அந்த பெண்ணை பார்க்கிறார்கள். இவர்கள் எல்லாருமே கொண்டு வந்து இயேசுடன் நுப்பாட்டுகிற பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தையை தனக்குள்ள அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இவங்க எல்லாரும் இந்த அம்மாவை வந்து விபச்சாரின்னு சொல்கிறாங்களே, ஊரில் முக்கியமான ஆளுக ஆம்பளை கரெக்டாக தான் சொல்லுவாங்க, இந்த பொண்ணியா இப்படி இருக்கிறா அப்படின்னு யோசிக்கல. எழுதி தரையில் எழுதுகிறார். எழுதிய பிறகு சொல்லுகிறார், உனக்கு இதைவிட கேடு விடாத அளவுக்கு நீ நல்லவளா வாழ்ந்துட்டு போ அப்படின்னு சொல்லி அந்த முற்சார்பினத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார். அதுபோல தான் அவனை கேட்கிறார்கள்லவா, இவன் இப்படி பிறந்ததற்கு காரணம் இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர் செய்த பாவமா? திருப்பி அங்கே தான் போகிறாங்க, பழைய காலத்து பார்வைக்கு தான் போகிறாங்க. இவன் இப்படி பிறக்கிறதுக்கு என்ன காரணம் என்று சொல்கிறார். இவன் செய்த பாவம் அல்ல, இவன் பெற்றோர் செய்த பாவம் அல்ல, கடவுளின் வல்லமை இப்படியாக வெளிப்பட வேண்டும் என்பது இருக்கிறது அப்படின்றத அந்த இடத்துல சொல்கிறார். யோவான் நற்செய்தி 8:1-8 விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை பற்றியும், யோவான் நற்செய்தி 9:1-3 நான் சொன்ன இந்த பகுதியும், அதே போல் லேவியுடைய அழைப்பு 5:27-32 லேவியுடைய அழைப்பு, லூக்காவை பற்றி எல்லாரும் ஒரு முற்சார்பு எண்ணம் கொண்டிருந்தார்கள். வரி வசூலிக்கிறவன் பூராமே அயோக்கியனாக தான் இருப்பான், வரி வசூலிக்கிறவன் எல்லாருமே கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் தான் இருப்பான், அவர்கள் எல்லாருமே தீமையின் மனிதர்களாக இருப்பார்கள் என்று உலகம் நினைத்து கொண்டிருந்தது. அதை எல்லாரும் சொன்னதை உள்வாங்கி வச்சிருந்தாங்க. ஆனால் இயேசு உடைக்கிறார், அந்த இடத்துல போய் உடைக்கிறார், உடைச்சிட்டார், உடச்சு என் பின்னே வா என்று சொல்லி லேவி இந்த சமூகத்திற்கு அறிமுகப்படுத்துகிறார். இன்னைக்கு நீங்களும் நாளும் லூக்கா நற்செய்தியை வாசிக்கிறோமே, அந்த லூக்கா நற்செய்தி லேவியிலலாம் நமக்கு கிடைச்சிருக்கா? லேவில் நம்ம கிடச்சிருக்காது. இப்படி விவிலியத்தில் எத்தனையோ காரியங்களை நாம் சொல்ல முடியும். மத்திய நற்செய்தி 13:55 சொல்கிறது அல்லவா, இவன் நாசரேத்தை சேர்ந்தவன் தானே, இவருடைய சகோதரர்கள்லாம் நம்ம கூட தானே இருக்கிறாங்க, இவர் அவர் இல்லவா இவர் இல்லவா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்ன, நாசரேத்துக்காரனால நல்லது செய்ய முடியாது, அதான் அவருடைய பார்வை. இவங்க அண்ணன் தம்பியெல்லாம் பார்க்குறான், இவன் இப்படி இப்படி தான் இருக்கிறாங்க அப்படின்னா, இந்த அண்ணன் தம்பியுடைய ரத்தத்தில் பிறந்தவன், இந்த அண்ணன் தம்பியுடைய வகையறால் பிறந்த யாருமே இப்படி இருக்க முடியாது அப்படின்றதுனால இயேசு ஏற்றுக்கொள்ள முடியலை. இயேசு சுருளேட்டை எடுத்து அந்த இடத்தில் வாசிக்கிற ஆண்டவர் ஆவி என் மேல் உள்ளது அப்படின்னு சொல்லுகிற பொழுது அதை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியலை. ஏன், வார்த்தையில் தப்பு இல்லை, வாசிக்கிறவர் மேலே இருக்கிற பார்வை, வார்த்தையை குறித்த முற்சார்பு என்னமல்ல, வாசிக்கிற மனிதனிடம் இருக்கிற அதைத்தான் அவர்கள் பார்க்கிறார்கள். நீங்களும் நான் இந்த காரியத்தை பல முறை செய்கிறோம், அதை இன்று வரை செய்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு, அன்பு பிள்ளைகளே, பல பேர் சூழ்நிலை பாவிகளாக இருக்கிறார்கள். சூழ்ச்சி செய்து பாவிகள், சூழ்நிலை பாவிகள், சூழ்நிலை குற்றவாளிகள் இருக்கிறது போல அந்த சூழல் ஒரு சில நேரங்களில் மனுஷன் என்ன செய்யுதுன்னா ஒரு பாவத்திற்கு உட்படுத்துகிறது அல்லது குற்றம் செய்வதற்கு அவனை தள்ளிவிடுகிறது. அப்போ இந்த சூழல் சார்ந்த நிலையில் பாவம் செய்த அந்த மனிதன் மீண்டுமாய் தன்னுடைய பழைய நிலைக்கு வருவதற்கு எவ்வளவு போராட்டங்களை மேற்கொள்கிறான் தெரியுமா? எவ்வளவு போராட்டம். பாவ சிங்கத்தில் நாங்கள் உட்காருகிற பொழுது, தனிப்பட்ட விதத்தில் கவுன்சிலிங் எங்கிட்ட பேச வருகிற பொழுது, இளைஞர்களும் சரி பெரியவர்களும் சரி, இந்த சமூகம் அவர்களை அவர்கள் மீது வைத்திருக்கிற பார்வை உடைப்பதற்கு எவ்வளவு சிரமப்படுறாங்க. அதில் இருக்கிற வேதனை உண்மையிலேயே சொல்ல மாட்டாத ஒரு வேதனை. அதை இயேசு புரிந்ததனால்தான் அந்த சார்பு எண்ணங்களை பூரா உடைத்து எரியக்கூடிய மனிதராக தன்னை அவர் காட்டுகிறார். தவறுகளை சுட்டி காட்டி பேசினார். யோசிச்சு பாருங்க, நாம் செஞ்ச ஒரு தவறை நாம் சுட்டி காட்டி பேசினா நம்ம மனசு எவ்வளோ பாடுபடுது, எவ்வளோ குறுகுறுன்னு இருக்குது, தூக்கம் இல்லாமல் போய்விடுகிறது, மனசு வேதனைப்படுது, ஏண்டா வாழும்னு விரக்தியில் நம்ம எவ்வளோ தூரம் ஒரு எச்சத்துக்கு போகிறோம், அது உச்சத்தில் போய் அந்த நிற்கிறோம் பார்த்தீங்களா. நம்மளுடைய பாவத்தை அடுத்தவங்க சுட்டி காமிச்சாங்கன்னா, நம்மளுடைய தவறை சுட்டி காமித்தா நமக்கு அவ்வளோ வேதனையாக இருக்கிறது. அதே போல் தானே எனக்கு அடித்தா வலிக்கிற முறை தானங்க, உங்களுக்கு அடித்தா உங்களுக்கும் வலிக்கும். பூசையில் போய் நான் பாடுவோம், நான் பாவி இயேசுவே என் வாழ்வை மாற்றுமே. உண்மைதான், நான் பாவி, என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றுவார். அதே போல உங்களை அடுத்தவங்க வந்து சொல்கிறாங்க, நான் பாவி, உங்கள் பேரை சொல்லி சொல்கிறாங்க, என் வாழ்வை மாற்று அப்படின்னு சொன்னால் நம்ம இறங்கி வர்றோமா? அது செய்கிறதே இல்லை இல்லை. அதைத்தான் இன்றைக்கி ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுவதை நான் பார்க்கிறேன். பிள்ளை இல்லாதவங்களை பார்த்து இன்றைக்கி பல நேரங்களில் இந்த ஏச்சான பேச்சை நாம் சொல்கிறோம், இவன் செஞ்ச பாவம், அதே இப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி, நீங்கள் யார் நான் யார் அடுத்தவங்களை குற்றவாளின்னு சொல்லி பேனர் வச்சு கொடுக்கறதுக்கு, அதெல்லாம் செய்யவே கூடாது, அதெல்லாம் செய்யவே கூடாது. குழந்தை இல்லாததற்கு அந்த குழந்தை ஏற்கனவே மனசு நொந்து போயிருக்கு. இது என் உடலில் உள்ள குறையா, என் கணவருடைய உடலில் உள்ள குறையா, அல்லது உலகத்து எனக்கு ஏன் இந்த குறை வந்தது, நான் கடவுளை நம்பித்தானே வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை ஒவ்வொரு நாளும் அழுது புலம்பி தன்னுடைய கற்பத்தில் ஆண்டவர் ஒரு கனியை தர வேண்டும் என்று கணவனும் மனைவியுமாக ஜெபிப்பது உங்களுக்கு எனக்கு தெரியாது. ஆனால் வெளியில் நம்ம அசால்ட்டாக சொல்லிடுவோம், அந்த பிள்ளை இல்லாத வராபர் அப்படின்னு சொல்லுவோம். சொல்லக்கூடாது, கட்டாயம் சொல்லக்கூடாது. எத்தனையோ பேர் வீட்டில் இந்த கொரோனா வந்ததுக்கப்புறம் பொருளாதார நெருக்கடிங்க, பிள்ளைங்களை கட்டி கொடுக்க முடியல, வயசு வந்துருச்சு, பிள்ளையை கரையேற்ற முடியல, வேதனைப்பட்டு நிற்கிறாங்க. அவங்களெல்லாம் நம்ம பார்த்து செய்கிறோம், இவ்வாறு வயசு வந்துருச்சு இன்னும் கட்டி கொடுக்க முடியாமல் உட்கார வச்சுருக்காங்க, இப்போ இது யார் செஞ்ச பாவமோ இப்படி உட்காந்துருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சொல்லாதீங்க, தயவு செஞ்சு சொல்லாதீங்க, மனசு வேதனைப்படுங்க. இன்னைக்கு இளைஞர்கள் எத்தனை பேர் வேலை இல்லாமல் உட்காந்துருக்குறாங்க, அவங்களாம் பார்த்து இது பண்ண சேட்டைக்கு தான் இன்றைக்கி வந்து இப்படி உட்காந்துருக்கு, ஊரை மேஞ்சி தெரிஞ்சு, குடித்தவர்கள் உட்காந்துருந்துச்சு, கோயிலுக்கு வரதில்ல, ஆடிச்சு ஓடிச்சு, அவங்க அப்பயம் பண்ண குத்தனை பார் படிச்சுட்டு வேலை இல்லாமல் உட்காந்துருக்கு. சொல்லாதீங்க, அந்த பையன் ஏற்கனவே வேலை இல்லாமல் குடும்பத்தினுடைய சுமையை நான் எப்படி சுமக்க போகிறேன், என்னுடைய வாழ்க்கை எப்படி அமையப்போகுது அப்படின்ற ஒரு வேதனையில் இருக்கிற நாட்களில் நம்முடைய வார்த்தைகளால் தயவு செஞ்சு நாம் யாரையும் இந்த முற்சார்பு எண்ணம் கொண்டு பேசி காயப்படுத்தாதீர்கள் என்பதை ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார். இந்த இடத்துல சாலமோனின் ஞான நூல் 11:23-24 அந்த வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். நீர் எல்லாம் வல்லவராக இருப்பதால் எல்லாரும் மீதும் இறங்குகிறீர். ஆண்டவர் பாரபட்சம் பார்க்காம எல்லாருக்கும் இரக்கம் காட்டுகிறார். மனிதர்கள் தங்களுடைய பாவங்களை விட்டு மனம் திரும்பும் பொருட்டே நீ அவற்றை பார்த்தும் பாராமல் இருக்கிறீர். நாங்கள் பாவம் செய்கிறோம், நம்ம எல்லாரும் பாவம் செய்கிறோம், கடவுளுக்கு தெரியாமனா இல்லை, ஆனால் நம்ம மனம் திரும்பிடுவோம் அப்படின்றதுக்காண்டி தான் ஆண்டவர் பார்த்தும் பார்க்காது போல இருக்கிறார். படைப்புக்கள் அனைத்தின் மீதும் நீர் அன்பு கூர்ந்தீர். நீர் படைத்த எதையும் வெறுப்பதில்லை, ஏனெனில் நீர் எதையாவது வெறுத்திருந்தால் அதை படைத்திருக்கவே மாட்டீர் ஆண்டவரே. ரொம்ப அருமையான வசனம். நீ தயவு செஞ்சு இந்த சாலமோன் 11:23-24 வாசிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்றார் பத்தியா, நீ படைப்பு எதையுமே கடவுள் வெறுப்பதில்லை, வெறுக்கிறதா இருந்தால் ஆண்டவரை நீங்கள் படைச்சிருப்பீங்களா ஆண்டவரே அப்படின்றது. நான் மனம் திரும்பும் பொருட்டே கடவுள் என்ன செய்கிறார், பார்த்தும் பாராமல் இருக்கிற படைத்தவரே பார்த்தும் பாராமல் இருக்கிற பொழுது பாமர நீங்களும் நானும் யார் ஒருவனை முற்சார்பண்ணத்தோடு தீர்ப்பிடுவதற்கு, முற்சார்பணத்தோடு அடுத்தவரை பொறித்து குறையாக சொல்வதற்கு. படைத்தவர் எவ்வளோ பார்த்து பார்த்து படைச்சார் இந்த உலகத்தை, அவனுக்கு மூச்சு காத்து கொடுத்து, இந்த உடலை கொடுத்து, சொந்தத்தை கொடுத்து, அறிவு கொடுத்து, ஞானத்தை கொடுத்து, எல்லாம் கொடுத்து ஆண்டவருடைய அன்பை புறந்தள்ளி விட்டு அதை மறந்து விட்டு பாவம் செய்கிற பொழுதே ஆண்டவரை ஏற்றுக்கிறாரு, அல்லது ஏற்றுக்கொள்வதற்கான வழிவகைகளை அவனுக்கு செஞ்சு கொடுக்குற பொழுது சாதாரண படைப்பின் ஒரு அங்கமாக இருக்கிற நாம இன்னொருவருடைய பாவ வாழ்க்கையில் மீண்டுமாய் விழுவதற்கு காரணமாக இருக்கக்கூடாது அப்படின்றத இன்னைக்கு ஆண்டவர் இந்த வசனத்தில் நமக்கு தெளிவாக சொல்லுகிறான். நான் பல நேரங்களில் சொல்லுவோம் இல்லையா, நீ நல்லவனா மாறு, நான் உன்னை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். ஏங்க நீங்கள் ஏற்றுக்கிட்டாதாங்க நல்லவனாவா? அதான் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீ மனம் மாறினால் உன்னை அன்பு செய்வேன் அப்படின்னு நாம் சொல்கிறோம். நிறைய பேர் சொல்கிறோம், இந்த காதலன் காதலிகளாக இருக்க போது லவர் வந்து பையன் பொண்ணுக்கு வந்து பொண்ணு வந்து பையனுக்கு நிறைய நிபந்தனைகள் கொடுப்பாரு. நீ இந்த பைக் வாங்கினா உனக்கு அன்பு செய்வேன், நீ வந்து இந்த வேலைக்கு போனால் தான் உனக்கு நான் அன்பு செய்வேன், உங்கள் அப்பா அம்மா விட்டுட்டு வந்தால் நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஏகப்பட்ட நிபந்தனைகள்லாம் போடுறோம். அதுபோல் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நம்ம நிறைய நிபந்தனைகள்லாம் போடுறோம். நிபந்தனை வைத்து வருவது அன்பு அல்ல. நீ உன்னை மாற்றிக்கொண்டால் நான் உன்னை அன்பு செய்வேன் என்று சொல்லுகிற அன்பு உண்மையான அன்பு அல்ல. இயேசு அப்படி செய்யவே இல்லையே. இன்றைக்கி சக்கையுடைய வாழ்க்கையை தான் வாசிக்க கேட்டான். ஏன் சக்கையை பற்றி நான் அதிகம் சொல்லலைன்னா அதிகமாக கேட்குறோம். சக்கையை போய் ஆண்டவர் பார்த்த உடனே, ஏய் சக்கையு மனசு மாறுறியா, நீ நல்லவனாக இருப்பியா அப்படின்னு கண்டிஷன் தான் கேட்கல. நீ வாதம்பி இன்றைக்கி நான் அவன் வீட்டில் சாப்பிட விரும்புகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னான். சொன்ன மாத்திரம் அவனுக்குள் மாற்றம் நிகழ்ந்தது. அப்போது இன்றைக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார், நீ நான் சொல்வதை கேட்டால் அல்லது நான் சொல்லுகிற மாதிரி உன்னை மாற்றிக்கிட்டால் தான் நான் உன்னை அன்பு செய்வேன், நான் உனக்கு இரக்கம் காட்டுவேன் அப்படின்னு ஆண்டவர் எனக்கு உங்களுக்கு சொல்லியிருந்தார்னு வச்சுக்கோங்களேன். நான் கட்டாயம் சொல்கிறேன், ஐஎம் அன்வர்தி, நான் தனிப்பட்ட விதத்தில் நான் என்ன ஏற்றுக்கொள்வேன், ஆண்டவர் என்ன நிபந்தனை வைத்து மட்டும் நீ இதை செஞ்சாதான் நான் உன்னை அன்பு செய்வேன்னா நான் கடவுளுடைய அன்புக்கு பாத்திரமானாக இருப்பதற்கு பல நேரங்களில் தவறி போயிருப்பேன். இருப்பினும் கூட என்னுடைய இயலாமை என்னுடைய குறைவுகளிலிருந்து ஆண்டவர் தன்னுடைய அன்பை எனக்கு வெளிப்படுத்துகிறார். இந்த குறைவை நிவர்த்தி பண்ணி கடவுளை நான் போடணும்னு எனக்குள்ள ஒரு உள்ளுணர்வு எப்போ வரும்னா, என் ஆண்டவர் நிபந்தனை இல்லாமல் என்னை அன்பு செய்கிறார் என்பதை உணரும் பொழுதுதான். சாலமோன் அதிகாரத்தில் அழகாக சொல்லுகிறார், அவர் படைப்பு எதையுமே வெறுப்பதில்லை, வெறுத்தா உன்னை படைத்திருப்பாரா அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் நேசிக்கிற ஒரு படைப்பை நாம வெறுக்கலாமா? அன்புக்காக இயங்குகிற அந்த இதயத்தை நாம கொல்லலாமா? இப்படி ஒவ்வொரு மனுஷனும் இந்த உலகத்தில் யோசிக்க ஆரம்பித்தான்னு வச்சுக்கோங்களே, இந்த உலகம் ரொம்ப பிரகாசமான ஒரு உலகமாய் மாறிவிடும். ஒரு அமைதி நிறைந்த உலகமாக, எல்லாரும் வாழ விரும்புகிற ஒரு உலகமாக இன்றைக்கு இது மாறி போய்விடும். எத்தனை தற்கொலைகள் யோசிச்சு பாருங்கள். கத்தலிக்ஸ் எத்தனையோ பேர் இன்றைக்கி தற்கொலை செய்து இறக்கிறார்கள். யங்ஸ்டர்ஸ் நிறையா பேர் தற்கொலை செய்து கொண்டு இறக்கிறார்கள். என்ன காரணம்? இந்த சமூக நிராகரிப்பு. அதான் இட்ஸ் கால்டு ப்ரொஜடிஸ் ஐடியாஸ் அப்படின்னு கூட சொல்கிறோம். சமூக நிராகரிப்பு. இந்த சமூகம் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, அல்ல இந்த சமூகம் நினைப்பது போல இந்த சமூகத்துடைய எண்ணத்திற்கு ஏற்றார் போல் என்னை மாற்றிக்கொள்ள முடியலை அப்படின்ற ஒரு சுய வெறுப்பு இந்த குழந்தைகளை வந்து பல நேரங்களில் தற்கொலைக்கு ஆட்படுத்துகிறது. இந்த சூழ்நிலையில் தான் ஆண்டவர் இன்னைக்கு சக்கைவை அழைக்கிறார். யோசிச்சு பாருங்கள், அந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே சக்கையை வந்து நல்லவன் நினைக்கவே இல்லை. ஏன்னா இந்த வரி வாங்குறவங்க எல்லாருமே கெட்டவனாக தான் இருப்பான் அப்படின்றது மக்களுடைய நம்பிக்கை. அது சொல்லப்பட்ட வார்த்தை, அவர்கள் சொல்லப்பட்டதை பார்த்ததெல்லாம் அப்படி தான் இருக்கிறது, அதனால் சக்கைவும் அப்படி தான் இருப்பான் அப்படின்னு அவங்க எல்லாருமே நினைக்கிறாங்க. சக்கைவும் அப்படி தான் நினைக்கிறாங்க. ஆனால் இயேசு அப்படி நினைக்கலைங்க. ஆண்டவர் என்ன நினைக்கிறாரு? அப்போது அந்த சக்கைக்குள்ளே இருக்கிற அந்த எண்ணத்தை அவர் பார்க்கிறார். ஆண்டவர் சக்கைவை பார்ப்பதற்கு முன்பாக அவன் யோசிச்சு பாருங்கள், அவனிடம் பணம் இருக்கிறது, செல்வம் இருக்கிறது, அவனுக்கு என்று தேவையான காரியங்களை செய்வதற்கு எல்லாமே இருக்கிறது. இருப்பினும் கூட அவர் என்ன செய்கிறான்? அந்த மரத்தின் மீது ஏறிக்கொள்ளுகிறான். உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன், நானே ஒரு முறை மறையுறையில் சொல்லியிருக்கிறேன், ஒரு யூதன் தான் அணிந்திருக்கிற ஆடையை தன்னுடைய கிரண்ட கால்களே அந்த கிரண்ட காலுக்கு மேலே தூக்குவதே பாவமாக பார்க்கப்பட்டுச்சு. அதனால தான் நம்ம எதில் பார்க்குறோம் அப்படின்னா, ஊதாரி மைந்தன் உண்மையில் அந்த தகப்பன் தன்னுடைய மகனை நோக்கி ஓடி வருகிற பொழுது அந்த அன்பு எதையெல்லாம் கடந்தது என்பதற்கு, சட்டத்திட்டங்கள் சுற்றி இருக்கிற எல்லாவற்றையும் கடந்தது என்பதற்கு அடையாளமாக சொல்வார்கள். அவர் தன்னுடைய அங்கியை தூக்கி கொண்டு ஓடி வந்தார், தன் கால் தரிக்க ஓடி வருகிறார்னா அட போங்கையா என் புள்ள எனக்கு முக்கியம் அப்படின்றது அன்பினுடைய வெளிப்பாடு. இங்கேயுமே சக்கையு தன்னுடைய அதிகாரம் தன்னுடைய எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு அந்த உடையை தூக்கி கொண்டு மேலே ஏறி உட்கார்ந்து கொண்டு அவன் வாஞ்சியோடு காத்திருக்கிறான். யாரை பார்ப்பதற்கு? இயேசுவை காண்பதற்கு காத்து கொண்டிருக்கிறான். யோசிச்சு பாருங்க, பார்த்திமேயு கண் தெரியாத அந்த பார்த்திமேயு, தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று உரக்க கத்தினான். அந்த குரல் ஒளி ஆண்டவரை தொட்டது, அவனுக்கு சுகம் கிடைத்தது. ஆனால் இங்க சக்கேயு கத்தவில்லை, சக்கையை கூச்சலிடவில்லை, அல்லது தான் இருக்கிறேன் என்பதை ஏதாவது விதத்தில் மரத்தை ஆட்டி கீட்டி அப்படின்லாம் அவர் எதுவுமே காமித்து கொள்ளவில்லை, காட்டிக்கொள்ளவில்லை. ஆனால் இயேசுடைய பார்வை அவன் மீது படுகிறது. எல்லாருடைய பார்வையும் அவன் மீது பட்டது. அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் சக்கையை பார்த்து ஆணவக்காரன், திமிர் பிடித்தவன், நாமெல்லாம் நிற்கிறோம், அவன் பார் மரத்து மேலே ஏறி உட்கார்ந்திருக்கிறான் எப்படிதான் பார்த்தாங்க. ஆனால் இயேசு மட்டும்தான் பார்த்தால், இவன் மரத்தின் மீது ஏறி இருப்பது ஆணவத்தின் அடையாளம் அல்ல, அவன் என் மீது கொண்ட அன்பினுடைய அடையாளம், அவனுடைய அவன் ஆண்டவர் மீது கொண்டிருந்த அன்பினுடைய அடையாளம் என்பதை அந்த இடத்துல இயேசு கண்டுகொண்டதனால் தான் சொல்லுகிறார், நான் உன் வீட்டில் இன்று தங்கி உணவருந்துகிறேன் என்பதை சொல்லுகிறார். தங்க வேண்டும், தங்கலாமான்ற பெர்மிஷன்லாம் கேட்கல, பெர்மிஷன் கேட்கல. முதல் முறையாக சக்கையும் ஜீசஸ் சந்திச்சுக்கிறாங்க. முத முறையாக நீங்கள் ஒருத்தரை பார்க்கும் போது நீங்கள் வந்து ஆர்டர்லாம் கொடுக்க மாட்டீங்க, பட் இங்கே ஆர்டர் வந்து ஆர்டர் கொடுக்க, நான் இன்று உன் வீட்டில் தங்க வேண்டும், கமெண்ட் கொடுக்குற ரெக்வஸ்டே வைக்கல பாருங்க, நான் இன்று உன் வீட்டில் தங்கலாமா அப்படின்னு தான் கேட்டிருக்கணும். முதல் சந்திப்பாக இருக்கிற போது ஆனால் இவர் அறுதியிட்டு உறுதியிட்டு சொல்கிறார், இந்த பிள்ளை மரத்தின் மீது ஏறி இருக்கிறான் என்று சொன்னால் அவன் எல்லாவற்றையும் கடந்தவனாக இருக்கிறான் என்று நினைத்துத்தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் இன்று உன் வீட்டில் தங்க வேண்டும். அப்படி அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவனுக்குள் ஒரு உற்சாகம் பிறக்கிறது, தனக்குள் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் பிறக்கிறது, மகிழ்ச்சி ஊற்றெடுக்கிறது. இந்த சமூகம் என்னை பார்த்த விதத்திற்கும் இந்த மனிதர் என்னை பார்க்கிற விதத்திற்கும் இவ்வளவு வித்தியாசமா, நான் அங்கீகரிக்கப்பட்டு விட்டேன், என் ஆண்டவருடைய பார்வையின் மீது பட்டுவிட்டது, எனக்கு இனிமே எதுவுமே தேவையில்லை என்பதை உணர்ந்துதான் ஆண்டவர் அவருக்கு எந்த நிபந்தனையும் கொடுக்கல. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நிபந்தனை வைத்து வருவதல்ல அன்பு, நிபந்தனை பார்த்து வருவதல்ல இரக்கம். இந்த இடத்துல மீண்டுமாய் சக்கையுடைய வாழ்க்கையை பார்க்கணும். சக்கை அவராகவே சொல்றார், நான் என்னுடைய செல்வத்தில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா ஒரு 100,000 ரூபாய் சம்பாரிச்சிருக்காரு அப்படின்னா 50,000 ரூபாய் நான் அப்படியே ஏழைகளுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். மிச்சம் இருக்கிறது எவ்வளோ, மிச்சம் ஒரு 50,000 வச்சுக்கோங்களேன், அதில் நான் யாரையாவது ஏய்த்து பிழைத்திருக்கிறேன் என்று சொன்னால் அதை 4 மடங்காக கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறார். ஒரு 10,000 ரூபா வந்து ஏச்சு பிழைச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ திருப்பி கொடுக்குறாரு, 4 மடங்காக கொடுக்கணும். அப்படின்னா என்னாச்சு, 40,000 ரூபா போச்சு. அப்போ மிறுமனே 10,000 ரூபா ஒரு அப்போ என்ன சொல்ல வர்றாரு, என்னால் வந்து ஒரு மினிமமான ஒரு மிக குறைந்த என்னுடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான காரியங்கள் என்னோடு இருந்தாலே போதும், என்னால் சந்தோஷமாக வாழ முடியும். இவ்வளவு காரியங்கள், இவ்வளவு பணம், இவ்வளவு வசதி, இவ்வளவு பெருமை எல்லாம் இருந்தும் இந்த சமூகம் என்னை அங்கீகரிக்காத ஒரு சூழ்நிலையில் ஒரு மதிக்கப்படாத மனிதனாக வாழ்ந்த இனத்தை நான் கண்டேன். என்னை ஆண்டவர் மதித்து விட்டார், அவருடைய பார்வையின் மீது பட்டுவிட்டது என்பதனால் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு ஆண்டவரே தஞ்சம் என்று வந்ததனுடைய அடையாளம்தான் சக்கேயு தன்னிடம் இருப்பதை கொடுப்பதற்கு முன் வந்ததாக வசனம் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறது. என் அன்பு சகோதர பிள்ளைகளே, என் அருமை சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறார், உன் இல்லத்தில் அல்லது உன்னுடைய உள்ளத்தில் நான் வந்து தங்கலாமா, இஸ் ஆர் அ பிளேஸ் ஃபார் மீ ஆண்டவர் கேட்கிறார், எனக்கு ஏதாவது இடம் கிடைக்குமா, என்ன பதில் சொல்ல போகிறோம், வாங்க 2-3 விருந்தாளி வந்திருக்காங்க போனதுக்கப்புறம் தங்குங்க அப்படின்னு சொல்ல போகிறீங்களா, இல்லை இன்றைக்கி எங்கள் வீட்டில் இடம் இல்லைங்க பார்க்கலாம் அடுத்த முறை வரும்போது பார்க்கலான்னு சொல்ல போகிறீங்களா, இல்லை இது உங்கள் வீடுங்க நீங்கள் பெர்மிஷன் கேட்கலாம் ஆண்டவரே, வாங்க வந்து தங்குங்க, நீங்கள் இவ்வளோ நாளாக நீங்கள் வரலைன்னு வாஞ்சியோடு காத்துக்கிட்டு இருந்தேன், நீங்கள் வந்தது ரொம்ப லேட் இயேசுவே அப்படின்னு சொல்லி இயேசப்பா உடனடியாக உள்ள நாம் கூப்பிட போகிறோமா. ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிற கேள்வி, என் மகனே என் மகளே, உன் வீட்டில் நான் தங்கலாமா, பதில் சொல்ல இந்த திருப்பலியிலே உண்மையான பதில் சொல்ல, இறைவன் விரும்பும் பதில் சொல்ல, நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள இந்த பலியில் சிறப்பாய் ஜெபிப்போம். ஆமென்.
வாழ்வை குடமேட்டு வைத்தோ, பூவாக மனம் வீச வைத்தோ, பொன்னான வாழ்வை குடமேட்டு வைத்தோ, பூவாக மனம் வீச வைத்தோ, புதிரான வாழ்வே எதிரானதாளே, புதிரான வாழ்வே எதிரானதாளே, ஆண்டவனே உம் அருளோடு அணைப்பார்.